யாத்ராகமம் அதிகாரம் 40 வசனங்கள், 36, 37, 38 வசனங்களை நாம் பார்த்தோமானால், வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு யாத்ராகமத்தினுடைய அந்த 13 அதிகாரத்திலே நடந்த சம்பவங்களை மையமாக வைத்து நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது இஸ்ரவேல் கண்கள், இஸ்ரவேல் மக்களுடைய எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது என்ற இந்த காரியத்தை நாம் யாத்ராகமத்தின் 13 அதிகாரத்தில் நடந்த சில சம்பவங்களை மையமாக வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை தேவன் விடுதலையாக்கி வழி நடத்தி கொண்டு வருகின்ற வேளையில அவர்களை வனாந்திரத்தின் ஊடாக தேவன் வழி நடத்தினார். வனாந்திர பாதையின் ஊடாக வழி நடத்தினார். வனாந்திரம் என்கின்ற பொழுது ஒருவேளை நம்முடைய தேசத்திலே சில வனாந்திரங்கள் இருந்தாலும் நமக்கு அது பரிச்சயம் இல்லாதிருக்கிற காரணத்தினாலே நாம் அதை குறித்த சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே திசை அறிவது மிக கடினம். சூரியன் அஸ்தமித்து விட்டால் எந்த திசையில நாம் இருக்கிறோம், எங்க போறோம்? ஒருவேளை நட்சத்திரங்களை பார்த்து அல்லது கோள்களை பார்த்து பாதையை கணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது முடியுமான காரியம். ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்தார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் இருக்கவில்லை. அடிமைகளாக 400 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த இந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு இல்லை. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட கடினமான ஒரு பறந்து விருந்த மரணம் எப்பக்கமும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாதையின் ஊடாக இந்த ஜனங்களை அவர் வாக்களித்த தேசத்தை நோக்கி வழி நடத்தி வருகிறார். நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஏன் தேவன் இவர்களை இந்த வனாந்தர பாதையின் ஊடாக வழி நடத்தினார் என்பதை நாம் கேட்பது நலமாயிருக்கும். காரணம் என்னவென்றால், எகிப்து தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு செல்லுவதற்கு 2 வழிகள் இருந்தன. ஒன்று மிகவும் குறுகிய ஒரு வழி, அதிக தூரம் இல்லாத 4 முதல் 5 நாட்கள் பிரயாணப்பட்டு சென்றால் சென்றடையக்கூடிய ஒரு வழி. எகிப்தினுடைய வடபுறத்திலிருந்து கானான் தேசத்தினுடைய தென்புறத்துக்கு நேராக செல்லுவது. 4 முதல் 5 நாட்கள் அவர்கள் பிரயாணப்பட்டிருந்தால் அந்த தேசத்தை அவர்கள் அடைந்திருக்க முடியும். ஆனால் 40 வருஷ காலங்களாக தேவன் அவர்களை சிவந்த சமுத்திரத்துடைய வனாந்திரங்களின் ஊடாக வழி நடத்தி சென்று சுற்றி சுற்றி அவர்களை கொண்டு சென்று சேர்த்தார். காரணம் என்ன? நாம் இந்த வேத பகுதியில் அந்த 13 அதிகாரம், நான் சொன்ன 13 அதிகாரத்தை வைத்து தான் இந்த கடைசி 3 வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த 13 அதிகாரத்தினுடைய 17 வசனத்தை நாம் பார்த்தோமானால், யாத்ராகமம் 13:17, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அந்த குறுகிய வழி நேராக பெலிஸ்தியர்களுடைய பாதை அவருடைய தேசத்துக்குள்ளாக கொண்டு சென்றது. ஆகவே தேவன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்கள் நடப்பிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆகவேதான் தேவன் அவர்களை நேரான அந்த, அதாவது உலகபூர்வமாக நேராக தென்பட்ட அந்த வழியில கொண்டு செல்லாமல் வனாந்தர பாதையினூடாக 40 வருஷ காலம் அந்த ஜனங்களை அவர் கொண்டு போனார். ஏன் அந்த வனாந்தர பாதை? பேதுரு சொல்லுகிறார் அவருடைய 2 அதிகாரம் 5 வசனத்தில். பேதுரு என்னுடைய 2 அதிகாரம் 5 வசனத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கைகளை செயல்படுவதை குறித்து பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், 1 பேதுரு 2:5, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை கட்டுகிறவராக இருக்கிறார், அதாவது அவர்களை உருவாக்குகிறவராக இருக்கிறார், தம்முடைய ஜனங்களாக அவர்களை உருவாக்குகிறார். ஆகவே இந்த வனாந்தர பாதை ஒரு உருவாக்கத்தின் பாதையாக தேவன் நியமித்திருந்தார். பெலிஸ்தருடைய தேசத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றால் மனமடிந்து, யுத்தத்தினால் மனமடிந்து எகிப்து தேசமாகிய அடிமைத்தன வீட்டுக்கு திரும்பவும் செல்லுவார்கள் என்பது ஒரு முக்கியமான காரணம். அது அவர்களுடைய மனநிலையை குறித்த காரியம். ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்திலே மேலும் பல காரியங்களை அங்கே வைத்திருந்தார் அந்த ஜனங்களுக்காக. அதிலே ஒன்று, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எகிப்தியர் சிவந்த சமுத்திரத்திலே தேவனுடைய வல்லமையினாலே அழிக்கப்படும். எகிப்தியருடைய சேனை அந்த காலத்திலே உலகத்தில் இருந்த ஒரு சூப்பர் பவர். அவர்கள் பின்தொடர்ந்து வந்த பொழுது இந்த மக்களுக்கு தேவன் தம்முடைய ஜெயம் ஏற்பட்டது. மோசேக்கு இதற்காக முறுமுறுத்தார்கள், அதாவது அவர்களை சமுத்திரம் உருவாக்குகிறது, எகிப்தியருடைய சேனை தம்முடைய ஜனங்களாக அவர்களை உருவாக்கினால் தேவன் சொன்னார். ஆகவே இந்த வனாந்தர பாதை தேவன் தாம் யார் என்பதை திரும்பவுமாக அந்த இடத்திலே காண்பிக்கிறார். அதாவது இந்த உலகத்தை, ஒன்றுமில்லாமையில் இருந்து இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குகிறவர் என்பதை அந்த இடத்துல அவர் கற்பிக்கிறார். கடல் அவருக்கு கீழ்ப்படுகிறது, சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கிறது, வறண்ட தரையின் ஊடாக அந்த ஜனங்கள் செல்லுகிறார்கள். ஆனால் துணிகரமாய் அவர்களை பின்தொடர்ந்த எகிப்தியருடைய சேனை சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கி போகிறது. அது தேவன் தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின ஒரு காரியம். அந்த ஜனங்கள் அதை கண்டார்கள். 2 அதிகாரம் 2 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதை போல, உபாகமம் 8:2 வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும், உன்னுடைய இருதயம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளும் படிக்கும். மனிதனுடைய இருதயத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, மகா கேடும் திருக்கும் உள்ளதும். பாருங்கள், இந்த இடத்துல தேவன் என்ன நோக்கத்துக்காக கொண்டு செல்லுகிறார் என்று, அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும், உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. முதலாவது தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை, தாம் ஜீவனுள்ள ஒன்றானமை தேவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளவும், இரண்டாவதாக அவர்களை தாங்கள் தங்களை தாங்களே சோதித்து அறிந்து தங்களுடைய இருதயத்தினுடைய திருக்கும் கேடானதுமான நிலையை உணர்ந்து கொண்டு இந்த மகாபரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவன் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அந்த இடத்துல சபையில, இஸ்ரவேல் சபையிலிருந்து ஒவ்வொருத்தரும் உணர்த்தப்படுத்தும்படியாக தேவன் அந்த 40 வருஷ கால பயணத்தை, வனாந்தர பாதையை தெரிவு செய்கிறார். அதே போல 3வதாக மோசேக்கு அவர் கொடுத்த ஒரு அடையாளம், நீ இந்த மலையிலே என்னை சேவிப்பாய் என்று சொன்னது அவனை அனுப்பும் பொழுது. ஆகவேதான் அடிக்கடி அவர்கள் பார்வோனுக்கு அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்திலே 2 நாள் 3 நாள் பிரயாணப்பட்டு போய் பலி செலுத்தும்படியாக எங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களை விடுதலையாக்கி செல்வதற்கு முன்பாகவே பார்வோனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும், வனாந்தரத்திலே வனாந்தரத்திலே வனாந்தரத்திலே. ஆகவே இந்த வனாந்தர பாதை தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்மானத்திலே ஏற்கனவே தெரிந்தெடுத்து வைத்திருந்த காரியம். அது மாத்திரமல்ல, அவர்கள் நடந்து சென்ற பாதையிலே எதிரிகளை சந்திக்க வேண்டி இருந்தது. அந்த லிஸ்ட பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான எதிரிகள், சிலரை குறித்து வேதம் சொல்லுகிறது ராட்சதர்கள் என்று சொல்லுகிறது, அதாவது மிகவும் உயரமான பலசாலிகளான மக்கள். ஆகவே தேவன் என்ன பண்ணுகிறார், முதலாவது அமலேக்கியரோடு அவர்களை யுத்தத்துக்குள்ளாக நடத்துகிறார். இலகுவான ஒரு யுத்தம், இலகுவான ஒரு போராட்டம், இலகுவான போராட்டம். படிப்படியாக யுத்தத்துக்கு அவர்களை பழக்குகிறார். யுத்தத்துக்கு பழக்குகிறார் என்னும்போது ஏதோ அடிக்கிறதுக்கும் கொல்லுறதுக்கும் என்பது அர்த்தமல்ல. இதற்குள்ளாக ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தேவன் படிப்படியாக சோதனைகளை அனுமதிப்பதன் மூலமாக யுத்தத்துக்கு, ஆத்ம யுத்தத்துக்கு, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, சகலவித துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற ஒரு சின்ன சோதனையும் விசுவாச சோதனைக்கு நம்மளை பயிற்றுவிக்கும்படியாக தேவன் அனுமதிக்கிறது. ஆகவேதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறிய கூட்டத்தாரோடு முதலாவது யுத்தத்தை காண்கிறார்கள். இன்னும் ஒரு காரியம் இருந்தது. இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும், இவை எல்லாவற்றையும் அவர்கள் சந்திக்கிறதுக்கு முன்பாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே சில காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டியிருந்தது. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. சில ஒழுங்கு முறைகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டியிருந்தது. தேவன் தம்முடைய உடன்படிக்கை அவர்களோடு மீண்டும் புதுப்பித்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. ஆகவேதான் தேவன் அவர்களை ஒரு தனிமையான இடத்திலே, தம்முடைய சமூகத்திலே அவர்கள் தனித்திருக்கும்படியான, 600,000 புருஷர்கள் உள்ள ஒரு கூட்டத்தை எந்த அறையில நீங்க அடைத்து வைத்து தனிமையான ஒரு அனுபவத்துக்குள்ளாக கொண்டு செல்ல முடியும்? ஆகவேதான் வனாந்தரத்திலே கொண்டு போய் இந்த உலகத்தினுடைய எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல், இந்த உலகத்தினுடைய எந்த சத்தங்களும் அவர்களை பாதிக்காதபடிக்கு தன்னுடைய பிரசன்னத்திலே அவர்கள் தங்களை தாங்களே உணர்ந்து கொள்ளவும், தேவன் தம்முடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்திலே உணர்த்து வைக்கவும், தம்முடைய வாக்கு தத்தங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு தம்முடைய உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த மக்களை உருவாக்குகிறதற்காகவும் அவர்களை தனிமையான ஒரு வழிக்குள்ளாக கொண்டு செல்கிறார். ஆகவேதான் ஒரு விசுவாசிக்கு அந்த க்ளோசெட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், தனி ஜப அனுபவம். எந்த அளவுக்கு ஒரு ஆத்மா தேவனுடைய சமூகத்திலே தனிமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் அந்த ஆத்மாவை குறித்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஒரு ஆத்மாவினுடைய பாவத்தையும் அந்த ஆத்மாவினுடைய இருதயத்தினுடைய கடினத்தன்மைகளையும் தேவனுக்கு முன்பாக வருத்தத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களையும் தேவன் ஒரு ஆத்மா தனிமையிலே அவருடைய சமூகத்திலே நேரத்தை செலவிடுகின்ற பொழுதுதான் தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். வேத வசனங்களின் மூலமாக தேவன் பேசுகிறார். நம்முடைய சிந்தனைகளின் மூலமாகவோ அல்லது வேறு காரியங்களின் மூலமாகவோ தேவன் ஒரு ஆத்மாவை உணர்வுக்குள்ளாக கொண்டு வருவதில்லை. அந்த வசன தேவ வசனத்தை கை கொண்டு, அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு, தேவனுடைய வசனத்தை பற்றி கொண்டு ஒரு ஆத்மா தனிமையாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பொழுது தேவன் அந்த ஆத்மாவிலே அவர் கிரியை செய்து அந்த ஆத்மாவை அவர் உருவாக்குகிறார். அந்த ஆத்மாவிலே தமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகளை காண்பிக்கிறார், புலப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். இஸ்ரவேல் சபைக்கு இதை செய்யும்படியாக வனாந்தரத்திலே அவர் கொண்டு போகிறார். ஆனால் மனித பிரகாரமாக இந்த வழியை பார்க்கின்ற பொழுது 40 வருஷம், 4 நாள்ல இருந்து 5 நாளுக்குள்ள போகக்கூடிய பயணத்துக்கு பதிலாக 40 வருஷ காலம் ஆண்டவர் இப்படியாக அவர்களை கொண்டு சென்றது சரிதானா என்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் உபாகமம் 32:10 அழகாக இதனுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், உபாகமம் 32:10 சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் 265 உபாகமும் 32:10 பாருங்க, அந்த 40 வருட பயணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்க. பாழான நிலத்திலும், ஊழையிடுதல் உள்ள வறுமையான ஆவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பேசப்படுகிறது, யாக்கோபு என்ற பெயரில். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இந்த வழி செம்மையான வழி. 40 வருஷமே எவ்வளவோ வருஷங்கள் வீணாய் போயிற்றே இல்லை. கர்த்தர் தெரிந்தெடுத்த பாதை செம்மையான பாதை. ஆகவேதான் 107 சங்கீதம் 7 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 107:7 வசனம், தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். இந்த 107 சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 7 வசனம் சொல்லுகிறது, தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அப்ப எந்த வழி சரியான வழி? கர்த்தர் எந்த வழியை தெரிந்தெடுத்து ஒரு ஆத்துமாவை நடத்துகிறாரோ அந்த வழி செம்மையான வழி. காலங்கள் இழந்து போகிறதை போல நமக்கு தென்படலாம், நேரங்கள் வீணாகிறதை போல தென்படலாம். விசுவாசத்தை இழக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே சென்று அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை சார்ந்து நாம் போகின்ற பொழுது அது வீணாய் போகிறதில்லை. தேவனுடைய சித்தத்தின்படியாக நன்மைக்கு ஏதுவான செம்மையான வழியாக அது நடக்கும். ஆகவே நம்முடைய பயணத்தின் முடிவு வரைக்கும் நாம் தேவனுடைய வழியை குறித்து சந்தேகப்படக்கூடாது, அதை குறித்து நாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததனால் தேவன் இந்த ஜனங்களை அந்த வனாந்தர வழியிலே கொண்டு செல்கிறார். ஆனால் அவர் முக்கியமாக காண்பித்தது பிலிஸ்தியருடைய தேசத்துக்குள்ளாக அவர்கள் சென்றால் யுத்தத்தை கண்டு மனமடிவார்கள் என்பது. காரணம், 400 அடிமைகளாக இருந்தவர்கள் யுத்தத்துக்கு பழக்கப்படவில்லை. சாந்து கரண்டிகளை பிடித்தவர்கள், மேசனுடைய அந்த கரண்டிகளை பிடித்தவர்கள், அது கூட அவங்களுக்கு இருந்ததா தெரியல. வாளை எப்படி ஏந்துவார்கள்? பயிற்சி இல்லை. ஆனால் பிலிஸ்தர்கள் பயங்கரமான மனிதர்கள். வேதம் சொல்லுகிறது பயங்கரமான, ஆங்கில வார்த்தை ஃபியர்ஸ் பீப்பிள், பயங்கரமானவர்கள். பிலிஸ்தர்களோடு அவர்கள் மோதி இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் மனமடிவர். தேவன் ஒரு ஆத்மாவை நடத்தி செல்கின்ற பாதையில அவர் தம்முடைய தீர்மானத்தின் படியாக நடத்துகிறார். பாருங்கள், கர்த்தர் யார் என்பதையும், கர்த்தர் தங்களுக்காக போராடுகிற தேவன் என்பதையும், தாங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கர்த்தர் செய்கிற காரியங்களை காண வேண்டும் என்ற அந்த விசுவாச சத்தியங்களையும் அவர்கள் உணர்ந்து கற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த பலத்தை சாராமல் தேவனை மாத்திரமே முழுமையாக சார்ந்து வாழுகின்ற விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் வளரும் வரைக்கும் அந்த பயங்கரமான யுத்தத்தினூடாக அவர்களை கொண்டு செல்லவில்லை. பின்னாலேதான், பிற்பாடுதான் பலவிதமான போராட்டங்கள் யுத்தங்களை அவர்கள் சந்தித்து பயிற்றுவிக்கப்பட்ட பின்பாகத்தான் பிலிஸ்தரோடு யுத்தம் நடக்கிறது. தாவீதின் காலத்திலே பிலிஸ்தர்கள் முற்றிலுமாக அடக்கப்படுகிறார்கள். அதுவரைக்கும் தேவன் அவர்களை தம்முடைய கரத்தை வைத்து தடுத்துக் கொண்டு போகின்றான். ஆகவே தேவன் ஒரு மனுஷனை தாம் தெரிந்தெடுத்த பாதையிலே கவனத்தோடு தான் நடத்தி செல்கிறார். ஆகவேதான் எபிரேயர் இது சொல்லப்படுகிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:13 இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 10:13 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட உங்களுக்கு அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்முடைய திராணிக்கு மேலாக தேவன் நம்மை சோதிப்பதில்லை. அப்ப நம்முடைய ஆத்ம ஜீவியத்திலே நமக்கு வருகிற சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்தி அவரை சார்ந்து அந்த சோதனைகளை மேற்கொள்ள பழகுகின்ற வேளையில தான் பெரிய விசுவாச போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்க கிருபையை பெற்ற மக்களாக நாம் வளருகின்றோம். ஆகவேதான் எபிரேயர் கழுதை நிருபம் 12:14 சொல்லப்படுகிறது, விசுவாசத்துக்காக ரத்தம் சிந்தப்படுகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் சோதனைகளை தான் எதிர்நோக்கவில்லை. சோதிக்கப்படவில்லை. தேவன் உருவாக்குகிறார். கர்த்தர் விசுவாச வாழ்க்கையில நம் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறார், ஒவ்வொரு ஆத்மாவையும் உருவாக்குகிறார். ஆண்டவருக்கு முன்பாக இந்த காரியங்களை உணர்கின்ற பொழுது நம்மை தாழ்த்துவதை தர வழி இல்லை. மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக சிந்திக்கிறது. நாம் பெரிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம், தேவனிடத்தில் பெரிய பொறுப்புகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரியங்களிலே தேவனுக்கு சாட்சியாக விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நாம் தவறி போகின்றோம், பதஷ்டப்படுகின்றோம். நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை சார்ந்து சோதனைகளை மேற்கொள்வதற்கு நாம் நம்மை ஒப்புக்கொடாமல் நாம் பதஷ்டப்பட்டு சோதனைகளுக்கு நம்மளை ஒப்புக்கொடுத்து மாம்ச சிந்தை மாம்சத்தின் காரியங்களுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து நாம் அங்குமிங்கும் அலைந்து தெரிகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்புக்கொடுத்து வாழாமல் வனாந்தரத்திலே நாம் நம்மை வழிநடத்துகின்ற அந்த தேவனுடைய சத்தத்துக்கு ஒப்புக்கொடுக்காமல் சுற்றித் திரிகிற மக்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அலைந்து திரிகிறோம். ஆனால் தேவன் கிரமமாகத்தான் செய்கிறார், அவர் சிஸ்டமேட்டிக்காகத்தான் செய்கிறார். ஒரு ஆத்மாவினுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல் நடக்கிறதற்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சி அந்த ஆத்மாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் குரோத்தும் இருக்கும். அதாவது ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமமான ஒரு வளர்ச்சி அந்த ஆத்மாவில் தென்படும் என்றால் தேவன் ஒழுங்கின் தேவன். அந்த அவருடைய அவர் செயல்படுகின்ற காரியங்களிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. பாவத்தினுடைய ஒரு எஃபெக்ட் கேஆஸ், ஒழுங்கற்ற தன்மை. ஆனால் தேவன் செயல்படுகின்ற பொழுது அந்த ஆத்மாவில் ஒரு ஒழுங்கும் கிரமமும் காணப்படும். இஸ்ரவேல் மக்கள் அவர் சும்மா வெளியில கூட்டிட்டு போகல, ஃபைல்ஸ்ல தான் கூட்டிட்டு போறோம். மார்ச் பாஸ்ட்ல போகும்போது என்சிசில இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபைல்ஸ் பேசுவீங்க நீங்க. எப்படி ராணுவத்தில் மூவ் பண்ணும்போது எப்படி போகிறார்கள், ஃபைல்ஸ் அண்ட் காலம்ஸ்ல போறாங்க, மாறாது. அணியணியாக அணியணியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஈர்த்துல இருந்து அப்படித்தான் கொண்டு வர்றார், அணியணியாக கொண்டு வருகிறார், ஒழுங்கும் கிரமமுமாக கொண்டு செல்கிறார். யுத்த வீரர்களாய் நடந்து போகிறார்கள், யுத்தத்துக்கு பழக்குகிறார். எந்த யுத்தம்? விசுவாச யுத்தம், ஆத்ம விசுவாச யுத்தத்துக்கு கொண்டு போகிறார். போகின்ற பொழுது யோசேப்பினுடைய எலும்பை அவர்கள் சுமந்து செல்லுகிறார்கள். யோசேப்பு தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக என்ன சொல்லியிருந்தார்? கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்திப்பார், அவர் சந்திக்கிற நாளிலே என்னுடைய எலும்பை நீங்கள் கொண்டு போய் வாக்களித்த தேசத்திலே அதை புதைக்க வேண்டும். இப்ப பாருங்க, அந்த எலும்பு அவர்கள் சுமந்து சென்றது யோசேப்பினுடைய கட்டளையை நிறைவேற்றும்படியான ஒரு ஒரு சாதாரண செயல் மாத்திரமல்ல. இதுவரைக்கும் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றின தேவன் இனியும் நிறைவேற்றுவார், வாக்களித்த தேசத்தை கொடுப்பார். யோசேப்பு மூலமாக சொன்னவா அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி விட்டார், சந்தித்து விட்டார். அதனுடைய அடுத்த பகுதி வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பது. விசுவாசத்தோடு போகிறார், விசுவாசத்துக்கு அடையாளமாக அந்த இடத்துல அந்த காரியம் நடைபெறுகிறது. தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர்கள் கண்களுக்கு உணர்த்து வைக்கிறார். தேவன் நம்முடைய ஆத்ம ஜீவியத்திலும் ஆரம்ப காலங்களிலே சின்ன சின்ன உலக பிரகாரமான சில அதிசயங்கள் அற்புதங்களை தேவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அது எதற்காக? விசுவாசத்திலே நம்மளை உறுதிப்படுத்தி பயிற்றுவிப்பதற்காக. கண்டு விசுவாசிப்பதனுடைய காணாமல் விசுவாசிப்பவனாய் நாம் மாறும்படியாக. தேவனுடைய வார்த்தையிலே அத்திமரங்கள் பலன் பெற்று போனாலும், திராட்சை செடியில பலன் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்துல பலனற்று போனாலும், என்னுடைய ஆட்டு மந்தையில பலனற்று போனாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற ஒரு முதிர்ந்த விசுவாசத்தினுடைய நிலை அடையும்படியாக ஆரம்ப காலங்களிலே தேவன் இப்படியான காரியங்களினூடாக நடத்தி செல்கிறார். ஒழுங்கும் கிரமமாக சில ஊக்குவிப்புகளை கொடுத்து கண்களுக்கு புலப்படக்கூடிய சில அதிசயங்களை தேவன் காண்பித்து நடத்தி செல்கிறார். இப்படியாக வந்த ஜனங்கள், சிவந்த சமுத்திரம் வரைக்கும் மோசையினால் நடத்தப்பட்டு வந்த ஜனங்கள், அதுவரைக்கும் மோசைக்கு அந்த பகுதி தெரியும், அதுவரைக்கும் அவனுக்கு அந்த பகுதி தெரியும், எகிப்தும் தெரியும், சிவந்த சமுத்திரம் வரைக்கும் எகிப்தினுடைய தேசமும் தெரியும். அவர்கள் அந்த வனாந்தரத்தை அந்த சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டது. யார் அந்த வழிகாட்டி? பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் தம்முடைய மகிமை அந்த இடத்துல வழிகாட்டினார். அதைவிட மேலான ஒரு வழிகாட்டி யார் இருக்க முடியும்? முடிவில்லாத நித்தியமான அனந்த ஞானமுள்ள தேவ மகிமை அந்த இடத்துல அவர்களை அதற்காக அந்த மேகம் போனால் அவர்கள் போனார்கள், நின்றார் அவர்கள் நின்றார்கள். மோசே அதை வைத்துத்தான் அவன் கட்டளைகளை கொடுத்தான். இந்த மேகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது கிறிஸ்து இயேசுவினுடைய முதலாவது வெளிப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறது. மாம்சமாகி நம்முடைய குடிகொள்ளும்படியாக காலம் நிறைவேறின பொழுது வந்த இயேசு கிறிஸ்து முதன்முறையாக அந்த இடத்திலே இந்த அக்னி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் சபைக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். கர்த்தரை குறித்து இந்த காரியம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10:9 பாருங்க. 1 கொரிந்தியர் 10:9 1 கொரிந்தியர் 10:9 சொல்லப்படுகிறது, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்க, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து. கிறிஸ்து இஸ்ரவேல் சபையிலே மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக மனுஷகுமாரன் அந்த இடத்துல மகிமையின் தேவனுடைய மகிமையினால் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறார். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து என்று சொல்லப்படுகிறது. நீங்க அந்த யாத்திராகமத்தை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா, உபாகமத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா தெரியும், கர்த்தருடைய தூதனானவர் என்று வெளிப்படுத்துகிறார் யோசுவாவுக்கு. அது அடுத்தபடியாக கிறிஸ்து அந்த இடத்திலே வழிகாட்டியாக அவர்களை பொறுப்பேற்று நடத்தி செல்கிறார். சபையை பொறுப்பேற்றுகிறார், ஒரு விசுவாசியை பொறுப்பேற்று நடத்தி செல்கிறார். ஆகவே தேவன் யாரை வனாந்தரத்துக்குள் கொண்டு வருகிறாரோ, விசுவாச வனாந்தரத்துக்குள்ள கொண்டு செல்கிறாரோ, இந்த பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிற உலகத்தில் அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக கூப்பிட்டு நடத்தி செல்கிறாரோ, அவர்களை கைவிடுவதில்லை. கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறார். ஆகவேதான் இந்த மேகம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படையாக காண்பிக்கப்பட்ட கர்த்தருடைய மகிமை, வாக்களிக்கப்பட்ட தேசத்தினுடைய எல்லையை அவர்கள் சென்று அடையும் வரைக்கும் அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களை விட்டு விலகவில்லை. சில வேளைகளில் அவர்கள் மக்களால் நிறைந்த இடங்களுக்குள்ளாக கடந்து சென்ற போதிலும் கூட அது விலகவில்லை. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்த வேளையிலும் கூட அவர்களை விட்டு விலகவில்லை. அதை நாம் பின்பாக அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மற்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 9:19 பாருங்களேன். நெகேமியா 9:19 நெகேமியா 9:19 அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது பாருங்க. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. God never withdrew his presence from them. Christ never withdrew his presence from them. இன்றைக்கும் ஒரு ஆத்மா, விசுவாசியாக அழைக்கப்பட்ட ஒரு ஆத்மா, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு ஆத்மா கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கக்கூடிய ஒரு கால் ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் தேவன் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவராக அந்த ஆத்மாவோடு செயல்படுகிறார். அந்த பிரசன்னம், அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. வாக்களிக்கப்பட்ட தேசத்தினுடைய எல்லையை அவர்கள் வந்தடையும் வரைக்கும் கிறிஸ்து சபைக்கு வழிகாட்டியாக, ஒரு ஆத்மாவுக்கு உண்மையான வழிகாட்டியாக இன்றைக்கும் நம்மோடு செயல்படுகிறவராக இருக்கிறார். நமக்காக பிதாவினுடைய வலது பாரசத்திலே பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக தம்முடைய சொந்த ரத்தத்தோடும் தம்முடைய திரையாகிய தம்முடைய சரீரத்தினூடாக பிரவேசித்து அவர் அங்கு இருக்கிறதுனால ஒரு ஆத்மாவுக்கு நம்பிக்கை உண்டு. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10:2 வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மோசேக்குள்ளாக அந்த மேகத்தினூடாக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆவியானவர் சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகின்ற பொழுது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். எப்படிப்பட்ட காரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:2 பாருங்க. எல்லாரும் மேகத்துக்குள்ளாக மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஒரு விசுவாச அனுபவம் அந்த இடத்துல அந்த மேக ஸ்தம்பத்தினூடாக நடக்கிறது. கிறிஸ்துவின் பிரசன்னம் சபையிலே செயல்படுகிறது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10:10 நாம் திருப்பிக் கொள்வோம், ஆனால் இது நமக்கு தெளிவாக புலப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 10:10 ஒன்றாவது வசனம், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தர பாதையிலே வழி நடத்திற்று. நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஏன் தேவன் வனாந்தர பாதையை தெரிவு செய்தார்கள். முதலாவது, தாம் ஜீவனுள்ள ஒன்றான வல்லமை உள்ள மெய் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் தேவ கிருபையினால அறிந்து உணர்த்துவிக்கப்படும்படியாக. தேவனுக்கும் அந்த ஜனங்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு அவர்களை தம்முடைய ஜனங்களாக அவர் உருவாக்கி வளைத்து கட்டும்படியாக. அவர்கள் தங்களுடைய அந்த விடுதலை பயணத்துல வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக விசுவாசத்தோடு ஆரம்பித்த அந்த பயணத்துல அவர்கள் எதிர்நோக்க வேண்டியிருந்த யுத்தங்களில் அவர்கள் படிப்படியாக பயிற்றுவிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு அந்த இறுதி யுத்தமாகிய பெலஸ்தியரை முறையடித்து இஸ்ரவேல் தேசம் முழுமையுமாக சுதந்திரித்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நோக்கி தேவன் வழி நடத்துகிறார். அந்த வழி நடத்துதலில், அந்த பயணத்தில் கிறிஸ்து தம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே சபையை வழி நடத்தி செல்கிறார். ஆகவேதான் அந்த 40 வருஷ பாதையை தேவன் 4-5 நாள் பாதையை விட்டு 40 வருஷ பாதையை தெரிவு செய்கிறார். ஆகவே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில காலங்களை குறித்து நேரங்களை குறித்து நாம் வீணாக கவலைப்படக்கூடாது. அதாவது கவலையற்று இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கலையே, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கலையே என்று நாம் அங்கலாய்க்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை தேட, கர்த்தர் தீர்மானம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வழிதான் செம்மையான வழி. நாம் பார்த்தோம், ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பறக்கிறதற்கு பயிற்றுவிக்கிறதோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சுமந்து சென்றார் என்றும், தாம் ஸ்தாபரிக்க வேண்டிய ஸ்தலத்துக்கு அவர்களை பரிசுத்தமாய் பத்திரமாய் கொண்டு சென்றார் என்றதையும் வேதம் வெளிப்படுத்துகிறது. ஆகவே வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வழிகள் சரியானது, செம்மையானது, நியாயமானது. அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு நடக்கணும். அந்த விசுவாச வாழ்க்கையில கிறிஸ்து இயேசு இருக்கிறது. கிறிஸ்து இயேசு இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான விமோசனமும் இல்லை, எந்த விதமான விடுதலையும் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த வேதத்துல தம்முடைய ஜனங்களோடு தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களை வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறவில்லை. கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏனென்று சொன்னால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசு என்கின்ற நாமமே இல்லாமல் வேறு எந்த ஒரு நாமமும் வழங்கப்படவில்லை. இந்த இயேசுதான் தேவனுடைய சத்துருவாயிருக்கிற மனுஷனை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக தன்னைத்தானே ஒரே தரம் பலியிடப்படுகின்ற கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை தனித்தனியாக சுமந்து தீர்த்து சிறையாகிய தம்முடைய சரீரத்தினூடாக தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்து தேவனுடைய பிரகாரங்களிலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கைகளினாலே செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல, ஆரோனுடைய வழியில வந்த ஆசாரியத்துவத்தின் மூலமாக அல்ல, மெல்கிசேதேக்கின் மூலமாக வந்த நித்திய ஆசாரியத்துவத்தின்படியாக தேவனுடைய கைகளால் செய்யப்படாத பரிசுத்த ஸ்தலத்திலே, பரலோகத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் ஒரு ஆத்மா உதறி தள்ளுமையானால், அவருடைய கிருபை எனக்கு வேண்டாம், அவருடைய இரக்கம் எனக்கு வேண்டாம், கிறிஸ்து வேண்டாம் என்று ஒரு ஆத்மா உதறி தள்ளுமையானால், பாவங்களை மன்னிக்கும்படியாக சிந்தப்பட்ட ஒரே ஒரு இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்குமானால் வேறு எதுதான் ஒரு ஆத்மாவை விடுதலையாக்க முடியும்? வேறு எந்த காரியம்தான் ஒரு ஆத்மாவுக்கு உண்மையான விடுதலையும் ரட்சிப்பையும் நித்திய ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும்? அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே உமாலே வழி நடத்தப்பட்ட வேளையில சுவாமி கர்த்தாவே, படிப்படியாக அவர்கள் அந்த 40 வருஷ காலத்திலே அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், மேகம் எழும்பின பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். மேகம் ஆசரிப்பு கூடாரத்திலே ஸ்தாபரித்திருந்த பொழுது அவர்கள் காத்திருந்தார்கள். கிறிஸ்து வழி நடத்தின பொழுது நடந்தார்கள். கிறிஸ்து நிற்க சொன்ன வேளையிலே நின்றார்கள். கிறிஸ்துவை பார்த்து, கிறிஸ்துவை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்த்து வழியிலே அவர்கள் பிரயாணப்பட்டு உம்முடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற ஜனங்களாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார். ஆனால் வனாந்தரத்திலே அந்த கிறிஸ்து இயேசுவை பரீட்சை பார்த்தவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய இந்த விசுவாச பாதையில, ஆண்டவரே, இந்த விசுவாச ஓட்டத்தில் சுவாமி இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய், தம்முடைய மகிமையினால், தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால், எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமான அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினால் எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்க, அவருடைய வசனங்களை உதறி தள்ளி, அவருடைய வார்த்தைகளை உதறி தள்ளி, அவருடைய பிரசன்னத்தை உதறி தள்ளி, அவரை நோக்கி பார்த்து காத்திருப்பதற்கு ஆண்டவரே ஜபத்திலே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சி தேடாமல் நாங்கள் ஆண்டவரே மனம் போன போக்கிலே வாழ்வோமானால், உம்மை பரீட்சை பார்க்கிற ஜனங்களாயிருந்து சுவாமி உம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு பரம ஈவை ஒரு தரம் ருசி பார்த்து அதை வேணாம் என்று சொல்லி போட்டு ஆண்டவரே விலகி போன மக்களாய் போய்விடுவோமே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களை ரட்சியும், எங்களை விடுதலையாக்கும் சுவாமி உணர்வை தாரும் ஆண்டவரே. கிறிஸ்து அல்லாமல் எங்களுக்கு வேறு வழி இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் உமோடு ஒப்புரவு இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் எங்களுக்கு ஜீவன் இல்லை. அவரே எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவும், எங்களை பாவத்தை எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமோடு ஒப்புரவாக்கவும், ஆண்டவரை நித்திய ராஜ்யத்தை கொடுக்கவும், நன்மையான காரியங்களை இருந்து இந்த உலகத்திலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நடத்தவும் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரே ஆத்துமாக்கள் உம்மண்டே வந்து சேர கிருபை செய்யும் சுவாமி. வழி நடத்தும் ஆண்டவரே, நீர் உயர்ந்திடும், உம்முடைய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்திடலும் ஆண்டவரே. போதிக்கின்ற நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தகுதியற்றவனாய் போய்விடாத படிக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவரே சிந்தித்து தியானிக்க அடியானுக்கு நீர் இறக்கம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.